ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 10, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் முருகோட்டன் இருசவியன் மும்மதத்தன் ஆழ்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதளி தாள் சடையான் தருமுருபாரணத்தின் தாள்கள் உருகோட்டும் அன்போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகு போட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. அங்கடன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம்குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கே துளவம் நாரும் வேத்திர படைபொருத்த செங்கையம் பெருமானந்தி சீரடி கமலம் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று இந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்து அருளந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிழற்றால் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதன திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞானுபானுவாகி கீழாரும் பொழித்திருவா விடுதலைவாள் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூளி தழைகமாதோ இருவினை தாமவை மும்மலம் இங்கிவை இது சிவம் கருவுருமாறி உண்மைது என்று காட்டவல்ல குருபரணி என்று வேறறியனுக்கு வளையத்தில் திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதார விந்தம் பணிவோம் பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞானோதயம் வந்து கூட்டிடுமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவப்பரம்பொருளின் திருவருளினாலும் ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் குருவருளினாலும் சிவஞான சித்தியார் சித்தனை செய்யும் பெரும்பேறு நம் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே வாய்த்துள்ளது. செய்வதற்கரிய இந்த அரிய சிவஞான வேள்வியை நாமெல்லாம் செய்து உயிவடைவதற்கு குருவருள் பாலித்த கூணம்பட்டி கல்யாணபுரி ஆதியின 57வது அருட்பீடத்தில் இருந்து சிவஞான செங்கோலோச்சம் ஸ்ரீல ஸ்ரீ ராஜசரவண மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் இறஞ்சியத்துக் கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்தரை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிய சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் இறஞ்சியத்திக் கொண்டு ஆதீன முனி புங்கவர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் இறஞ்சியத்திக் கொண்டு திருவாவூர்தரை ஆதீன 16வது பட்டத்து குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளையும் மனமொழிமைகளால் இறஞ்சியத்துக் கொண்டு தற்போது திருவாவூர்தரை ஆதீன 24வது அற்பீடத்திலிருந்து சிவஞான செங்கோலோச்சும் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளையும் மனமொழிமைகளை இறஞ்சியத்திக் கொண்டு சிவஞான சித்தியார் சிந்தனை செய்ய முற்படுவோம். கடந்த 3 வகுப்பாக குருபொருள் துணை நிற்க நாம சாதனவியல் சிந்தனை செய்து நிறைவு செய்தோம். சாதனவியலே 7, 8, 9 என்ற 3 சூத்திரங்களை சிந்தித்தோம். 7வது சூத்திரத்தில் பதி பசு பாசம் என்ற முப்பொருளிலே பதியையும் பாசத்தையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அதிகாரமுடைய பொருள் எது என்று சிந்தித்து அது பசுவே, பசுவிற்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு. பதியை சேர வேண்டிய அதிகாரமும் பாசத்தை சேர்ந்து தன்னுடைய ஆனந்த் என்ற பலத்தை நீக்குவதற்காக சேர்ந்த அந்த காரணங்களையும் விரிவாக நம்ம சிந்தித்தோம். அடுத்தது 8வது சூத்திரத்தில் 5 வேட சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது மயங்கிருக்கக்கூடிய இந்த உயிரினை சிவப்பரம்பொருள் அருட்குருவின் வடிவிலே எழுந்தருளி மலமகற்றி தன்னுடைய மலரடிக்கில் வைக்கக்கூடிய அந்த நெறியை எல்லாம் விரிவாக சிந்தித்தோம். மேலும் சாதனங்களாகிய சரியை கிரியை யோக ஞான நெறிகளுடைய இலக்கணங்களையும் அதன் பயன்களையும் அந்த நெறிகள் தரக்கூடிய பதமுத்தி பரமுத்தி இவையெல்லாம் விரிவாகவே சிந்தித்தோம். 9வது சூத்திரத்தில் பதிஞானமே இறைவனுடைய திருவடியை நல்க வல்லது, பாசஞானம் பசுஞானம் அவனை அறிவதற்கு துணை செய்யாது என்பதை சிந்தித்தோம். அந்த பரிஞானத்தை பெறுவதற்குரிய சாதனம் என்ன என்றோ அந்த சாதனம் திரு ஐந்தெழுத்து. குருவின் வாயிலாக நாம் உபதேசமாக பெறக்கூடிய திரு ஐந்தெழுத்து, அதனை விரிப்படி உச்சரித்து வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அகபூஜை, புறபூஜை, இந்த விதிகளை எல்லாம் விரிவாக சிந்தித்தோம். அப்போ 7, 8, 9 இந்த சூத்திரங்கள் இந்த உயிர்கள் கைகொள்ள வேண்டிய சாதனங்களை வகுத்து கூறுகின்றது. நமக்கு எல்லா சாதனத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பின்பற்றுறதான் நம்முடைய கடமை. இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சூத்திரம் 10வது சூத்திரம். இதை பயணியல் என்று கூறுவார்கள். 10, 11, 12 வகுப்பு இன்று நிறைவடைந்து விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல. திருவருள் 10வது சூத்திரம் வந்து பெத்த நிலை நீக்கத்தை பற்றி கூறுவது. பெத்த நிலை நீக்கம்னா பாச நீக்கம். பதிஞானத்தை பெற்ற இந்த ஆன்மா பாசத்திலிருந்து நீங்குவது எவ்வாறு, ஆகாமியை மேலும் சேராமல் ஏகனாகி இறைபடி நிற்பது எவ்வாறு என்பதை விரிவாக கூறுவதுதான் 10வது சூத்திரம். 16வது சூத்திரம் பயணிகள் தான். அங்கே வந்து முக்தி பயணி கூறுவது 11வது சூத்திரம். 10வது சூத்திரம் பெத்த நிலையில் அந்த உயிர் அந்த உயிரினுடைய நிலை. 16வது சூத்திரம் முக்தி நிலையில் உயிர் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தினுடைய நிலை. 12வது சூத்திரம் பாச நீக்கம் பெற்று முக்தி நிலை அடைந்த அந்த உயிரினுடைய இயல்பு, அணைந்தோர் தன்மை, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க மீதி காலம் அந்த பிராரத்தம் கழிகிற வரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அவர்கள் எந்த விதிகளை பின்பற்றி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக நமக்கு விளக்குவது 12வது சூத்திரம். பெருமாள் ஸ்ரீநாத் மாத சிவஞான சுவாமிகள் திருவடியை போற்றி பரவி கொண்டு பயணியல் கூறும் 10வது சூத்திரத்துக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம், நம சிவாய வாழ்க. பாடல் எண் 304. இவன் உலகில் இதம் அகிதம் செய்த எல்லாம் இதம் அகிதம் இவனுக்கு செய்தார்பால் இசை, அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம், சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்குச் செய்தது என்றும் பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே என்று அருள் செய்கின்றார். பொதுவாக வினைகள் வந்து நம்ம மூன்று வினை இருக்கு இல்லையா, சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை. குருநாதருடைய தீட்சையினால சஞ்சீத வினை முழுமையாக நம்மை விட்டு நிகழ்கிறது, நம்மளை விட்டு முழுமையாக விளைகின்றோம் தீட்சையில், நிர்வாண தீட்சையில். மீதி இருக்கிறது என்னது, பிராரத்த வினை இந்த உடல் வாயிலாக கழிந்தே தீரும். இந்த உடல் இருக்கிறவரை அந்த பிராரத்தை நீக்கவே முடியாது, அந்த பிராரத்தத்தை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும், அதுதான் விதி. இப்போ அது உடல் வாய் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கும் போது பிராரத்தம் முடிவு நிறைவேற்றுவிடும். மூன்றாவது இருப்பது ஆகாமியம். இந்த ஆகாமிய வினையால் நம்ம மேலும் மேலும் அது பிறப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. ஆகாமிய வினை எப்படி வருது, இந்த பிறவியில் நாம் நம்முடைய நல்வினை தீவினை பெண்களை நாம் அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்போடு அந்த வினையை நம்ம நுகரும்போது அந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அது மேல்வினையை உருவாக்குகிறது. அந்த விருப்பு வெறுப்பு தான் ஆகாமியம், புதிய வினைக்கு அது காரணமாகிறது. இப்போ இது அடுத்தடுத்து மேலும் மேலும் பல்வேறு பிறவிகளுக்கு அது துணையாகிறது. அப்போ இந்த பதிஞானத்தை பெற்ற ஜீவன் முக்தர்களை ஆகாமியம் வந்து ஆகாமியம் ஏறாது. அது எப்படி ஏறாது என்று பார்த்தோமே ஆனால் அதான் சொல்கிறார். இவன் உலகில் இதமகித செய்த எல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்பால் இசையும். சிவஞானிகள், பதிஞானம் கைவரப்பெற்ற சிவஞானிகள் செய்யக்கூடிய நல்வினை தீவினை பயனை இறைவனே ஏற்றருள்வான். ஏற்றருளி அதை யார் கொடுத்துருவாராம், அந்த ஞானிகளுக்கு இதமகிதம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு அது மேலும் மிகும்படி செய்து விடுவாராம். அவங்களுக்கு ஏன் இந்த சிவஞானிகளுக்கு ஏன் ஆகாமி ஏறாது அப்படின்னா, அவர்கள் ஏகனாகி இறைவனை நிற்பதினாலே. அதான் சொல்கிறார், அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி, அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி, அவன் இவனாயினா அந்த உயிர் சிவமாகவே நிற்கின்றது, சிவமாகவே நிற்குது. அந்த ஏக அந்த அந்த முறையில் நின்றதுனால அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம் இந்த மலமாகிய குற்றம் எப்போ ஆகணும் அப்படின்னா, இந்த உயிர் வந்து தன்னை, இப்போ ஏகநாதல்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து சுவாமி நமக்கு அறிவித்து, நமக்கு அறிவித்து எந்த ஒரு பொருளையும் இறைவன் துணை கொண்டு நம்ம அறிகிறோம். இறைவன் தான் அறிவிக்கிறார், இறைவன் தான் உணர்த்துறார் எல்லாத்தையுமே. சுவாமி ஆன்மா இந்த இரண்டு பொருள். இந்த ஆன்மா தன்முனைப்போடு நாம் நம்ம செய்கிறோம், நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிற்கிற அந்த தன்முனை பொறுத்தலையே அந்த ஆன்ம போதம். இந்த ஆன்ம போதமாகி தன்முனைப்பு முளைத்தெழும் பொழுது அங்கே ரெண்டு பேர் ஆயிடும், சுவாமியை நம்ம மறந்துடுறோம். இந்த உயிர் மேலே நிற்கி சுவாமிங்கிற சிந்தனையே இல்லை அப்போ. ஆனால் சுவாமி இருக்கிறார், அப்போ இங்கே ரெண்டு பேர் சுவாமி இருக்கிறோம் நம்ம இருக்கோம், ஆனால் நாம் மட்டும் இருக்கார்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எப்போ இந்த ஆன்மபோதம் தற்போதம் அழிகிறதோ, முழுமையாக அந்த உயிர் ஞானம் ஞாதிரு என்ற அந்த நிலையை கடந்து நேயம்ங்கிற அந்த சிவத்தினுடைய திருவடியில் முழுமையாக சரணடைகிறதோ, அப்போ அங்கே ஒரு பொருள் தான் ஏகன் அப்படின்னா, அங்கே சிவம் மட்டும்தான் இருக்கிறது, கரணங்கள்லாம் சிவகரணமாயிடுச்சு. இப்போ அந்த நிலையில் இருந்தால் குற்றம் அகலும். அந்த நிலையில் இருந்தோம்னா அவங்க செய்கிற எந்த ஒரு நல்வினை தீவினையும் அது அவர்களை சென்று அடையாது, அது அகாமியமாக அவர்களுக்கு ஏறாது. நமக்கு ஏன் ஏறுது அப்படின்னா, நாம் ஏகனாகி இறைபணி நிற்காத காரணத்தினால, நாம் நம்மை முன்னிலைப்படுத்துவதனால, தற்போதம் இன்னும் நமக்கு முழுமையாக நம்மை விட்டு விலகாத காரணத்தினால, நாம் எதையும் ஒரு விருப்பு வெறுப்போடு செய்வதனால, எந்த ஒரு வினையை நம்ம செய்தாலும், இல்லை நாம் செய்தாலும், இல்லை நாம் அந்த வினையின் பயனை நுகன்றாலும், அதில் விருப்பு வெறுப்பு கலந்திருப்பதனால அது மேல்வினைக்கு வித்தாகிறது. அப்போ இந்த விருப்பு வெறுப்பு அழியாதவரை ஆகாமே ஏறிக்கொண்டே தான் இருக்க போகும். இந்த வகுப்பை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம வினை ஏற்றிட்டு தான் இருக்கோம் ஆகாமே. ஏன்னா விருப்பு வெறுப்பென்று இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. இவன் அவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம், அந்த குற்றம் அகன்றுவிடும். அந்த இதம் மகிதம் இவனுக்கு செய்தார் பாலிசை. இப்போ ஒரு பெரிய இந்த இதுக்கு முன்னமே 278வது பாடலில் சிவஞான சித்தியாரில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இருந்து சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்தலாம். என்னென்னா, சிவஞானிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு திலமரவு ஒரு உதவி கூட அது மலை போல இருக்கும் என்று கூறியிருந்தார். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலம் அளவே செய்திடனும் நிலம் மலைபோல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாவகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பிறப்பொன்றில் சாரப்படும். இந்த ஏகனாகி இறைபணி நிற்கக்கூடிய சிவனடியார்களுக்கு எள்ளளவு ஒரு சிறு உதவி செய்தாலும் அது கடலளவு மலையளவு நிலமளவு என பறந்து நிற்கும், பரணை தரும். அதான் பசு புண்ணியத்துக்கும் சிவபுண்ணியத்துக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். சிவபுண்ணியம் வந்து விருட்சமாக வளரும், அது வந்து அனுபவித்து கழிக்கக்கூடியதல்ல, அது மேலும் மேலும் வட்டிக்கு வட்டி போட்டு அதோட கொடுத்து கொண்டே இருக்கும் சிவபுண்ணியம். ஒரு சிவஞானிய ஒரு சிவபூஜை பண்றதுக்கு ஒரு வில்வ இலை பறித்து கொண்டு கொடுக்கறதும், ஆச்சாரியர்களுக்கு தொண்டு செய்வதும், சிவ தர்மங்கள் செய்வதும், இந்த நல்வினை இந்த சிவபுண்ணியத்தினுடைய பயனெல்லாம் நாம் சொற்கலோகத்திலேயோ இல்லை மற்ற இடங்களையோ சென்று கழிக்க முடியாது. அது மேலும் மேலும் அது முதல் போல இருந்து அந்த முதல்லேருந்து வரக்கூடிய வட்டி போல அதனுடைய பயன் வந்து கொண்டே இருக்கும், விருட்சமாக வளர்ந்த பயனை. உலகில் புண்ணியத்தை பசு புண்ணியத்தை நம்ம அனுபவித்து தீர்த்துவோம். அதே போலதான் சிவ அபராதமும் அன்பர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். சிவபுண்ணியம் எவ்வளவு மேன்மையானதோ, அதுபோல சிவ அபச்சாரத்துக்கு வந்து ஒரு அது மிக மிக கொடுமையானது. எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையும் அறியாமல் கூட நம்ம செஞ்சிருக்கூடாது சிவபச்சாரம், குருபச்சாரம், அடியார் அபச்சாரம். ஏன்னா அதுவும் வந்து அனுபவித்து கழிக்கக்கூடியதல்ல உலகியல் பாவம் போல. உலகியலில் செஞ்ச தீவினை போல நரகத்திலேயே எங்கேயோ போய் இருந்து ஒரு கண்ம பயனை அனுபவித்து அது கழிக்கக்கூடியதல்ல, அதுவும் விருட்சமாக வளர்ந்து மேலும் மேலும் அது இழிவை தரும், துன்பத்தை தரும். அதனால் சிவபச்சாரம் இக்காலத்தில் செய்துவிடக்கூடாது என்பது மறைமுகமாக நமக்கு அர்த்தம் இதில் சொல்லப்படலை. இருந்தாலும் அர்த்தாபத்தியின் வாயிலாக சொல்லிய பொருளை கொண்டு சொல்லாத பொருளையும் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிவபுண்ணியம் வந்து சிவஞான செயல் உடையவங்களுக்கு ஒரு எள்ளளவு உதவி செஞ்சால் அது மலையளவு வருது அப்படின்னா, சிவஞான செயல் உடையவங்களுக்கு ஒரு எள்ளளவு துன்பம் செஞ்சாலும் அது மலையளவு அது மிகப்பெரும் துன்பத்தை நமக்கு தரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்பதுனால அப்போ இந்த சிவஞானிகளுக்கு நம்ம உதவி செய்யும்போது சுவாமி என்ன செய்வாராம், அதை அவரே ஏற்றுக்கொள்வாராம், அதை அவரே ஏற்றுக்கொண்டு பலனை பன்மடங்காக திருப்பி தருவாராம். அந்த திருப்பணி செய்த எந்த அடியாரோ இந்த மாகேஸ்வர பூஜையோ இல்லை என்ன சிவத்தர்ப்பம் என்ன சிவப்பணியோ, அந்த பணிக்கு வந்து பல மடங்கு அபிர்விதமான பலனை அருளை செய்வாராம் சுவாமி. யாருக்கு? இவங்க ஏகனாகி இறைப்படி நிற்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு மட்டும். அப்போ அவங்களுக்கு ஆகமியம் ஏறாது. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும். சுவாமி எப்படி செய்கிறாராம்? ஏகனாக இறைப்படி நின்றவங்க அவங்க செய்யக்கூடிய எல்லாமே தன்னுடைய பணியாக அவர் எடுத்துக்கொள்வார், தான் செய்வதாக கொள்வார். ஏன்னா அவங்க முழுமையாக சுவாமிகிட்ட சரடைச்சிருக்கிறான். அவருக்கு மற்றவங்க மத்தடிய மற்ற நண்பர்கள் பணி செய்தாலும் அது சுவாமி தனக்கே நேரடியாக செய்ததாக ஏற்றுக்கொள்வார். ஏகனாகி இறைவனை நிற்றல், இந்த சிவோகம் பாபனையில் ஏகனாகி இறைவனை நிற்பவர்கள் தான் ஆச்சாரிய பெருந்தைகள். ஆசநிதானங்கள் இவெல்லாம் ஏகனாகி இறைவனை நிற்கக்கூடியவங்க. இப்போ இவங்கள்ட்ட நாம் தீட்சை பெறுவது சாட்சாத் அந்த பரமேஸ்வர பெருமானே நமக்கு தீட்சை கொடுப்பதற்கு தீட்சை கொடுப்பது தான். அவங்க நம்மளை ஸ்பரிசித்து நினைத்தும் இன்னும் நயன தீட்சையாலும் அவங்களுடைய திருக்க நோக்கம் பெறுவது அந்த திருக்கையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனே நமக்கு நேரடியாக செய்யக்கூடிய அந்த கருணை தான் என்று நாம் கொள்ள வேண்டும். என்றும் பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே. இறைவன் மேல் கொண்ட அன்பினால பாதகமே செய்தாலும் அது வந்து பணியாகி விடும். எப்படி சண்டேச நாயனார் வந்து சிவபூஜைக்கு வந்து தன்னுடைய தந்தையார் இடையூறு செய்த உடனே மழுவை கொண்டு வீசின உடனே தந்தையினுடைய உயிர் பிரிந்தது இல்லையா? பெத்த தந்தையை கொலை செய்ததே பெரும் பாவம், அதுலேயும் அவர் அந்தனராக இருந்தால் அதை விட பெரிய பாவம். அது பெத்த மிகப்பெரிய பாவம் அந்தனராக இருந்து பெத்த தகப்பனார். ஆனால் அந்த பாதகத்துக்கு மாபாதகம்தான் உலகில் கண்ணோட பார்த்தா. ஆனால் சுவாமி என்ன வைத்தார்? தொண்டர்களுக்கெல்லாம் அதிபன் என்று அந்த நிலையை கொடுத்து தன்னுடைய மகனாராகவும் ஏற்றுக்கொண்டார். அந்த பாதகத்துக்கு சுவாமி என்ன வைத்தார்? பணியும் செய்து வைத்தார் என்று பார்க்கின்றோம். இந்த ஆகாமியம் ஜீவன் முக்தர்களாகிய ஞானிகளுக்கு ஏகனாக இறைப்பணி இருக்கிறவங்களுக்கு ஏறாது அப்படிங்கிறதுக்கு சிங்கான சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு உவமை சொல்றாங்க. அது பாடல் இல்லை, உவமையா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த காலங்களில் வந்து நாகங்களை அடக்கக்கூடிய மந்திரங்கள் பல பயின்றவங்க பல பேர் இருப்பாங்க. கருட பாவனை முதற்கொண்டு இன்னும் பல்வேறு மந்திரங்களை பயின்றவங்க தன்னுடைய மந்திரத்தால் ஒரு நாகத்தை ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கி அந்த நாகம் அந்த வட்டத்தை தாண்டி போக முடிய அளவுக்கு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்படி மந்திரத்தால் கட்டுண்ட ஒரு நாகம் அந்த வட்டத்துக்குள் அடங்கி இருக்கும், அதால் இறை தேட வெளியே செல்லாது. அதே நேரத்தில் ஒரு எலியோ ஒரு பூச்சியோ அந்த வட்டத்துக்குள்ளே வந்ததுன்னா அது சாப்பிடாமல் இருக்காது. அதுபோல தான் சிவஞானிகளாகி ஏகனாகி இறைபடி நிற்கக்கூடிய அடியவர்கள் நல்வினை தீவினை எது செய்தாலும் அது ஆகாமியமாகி அது ஆகாமியவனை போல் இருந்தாலும் அது அவர்களை சென்று பற்றாது. அவர்களுக்கு யாராவது இதமகிதம் செய்யும்போது நல்வினை தீவினை செய்யும் பொழுது அது அவர்களுக்கு பல மடங்காக பெருகி அந்த பயனை கொடுத்து விடும் என்று சிவஞான சுவாமிகள் ஒரு அருமையான உண்மையுடன் காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஏகனாகி இறைபணி நிற்பதனால முழுமையாக தற்போதம் அழிந்திருப்பதனால இறைவனே இவர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினை செயலை ஏற்று நிற்பதனாலையும் அதனால் வந்த அந்த ஆகாமிய பயணியை மற்றையோருக்கு சுவாமி ஊட்டி விடுவதனாலையும் இசைவித்து விடுவதனாலையும் அவருடைய குற்றமெல்லாம் நீங்கி அவர்கள் என்ன செயல் பாதகமே செய்தாலும் அது சிவப்புணியாகிவிடும். சண்டேச நாயனாராக இருந்தாலும் சரி, கண்ணப்ப நாயனாராக இருந்தாலும் சரி, கண்ணப்ப நாயனார் தன்னுடைய செருப்பணிந்த திருவடியால் தான் சுவாமியினுடைய சிரசில் உள்ள அந்த நிர்மாலயத்தை நீக்கிறார். இதெல்லாம் ஏகனாகி இறைபணி நிற்பது. பொன்முகலி ஆற்றிலிருந்து இந்த நீரை உகந்து கொண்டு வந்து அப்படியே சுவாமியோட சிரசில் அப்படியே விடுறார். இதெல்லாம் பார்க்கும்போது பாதகம் போல தெரியும். அசைவம் சுவாமிக்கு மாமிசத்தை தான் நைவேத்தியமாக செய்கிறார். ஆனால் அவர் கரணங்கள் சிவகரணங்கள் ஆகிவிட்டன, முழுமையாக இறைவனை முன்னிலைப்படுத்தி செய்கிறார். அப்போ இதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, அருமையான உண்மை பெரிய புராணத்தில். ஏகனாக இறைபடி நிற்பவர்களுக்கு எந்த ஒரு வினையும் ஏறா. அதுபோல கோட்புலி நாயனாராக இருக்கட்டும், சிறுத்தொண்ட நாயனார், ஏற்பகை நாயனார், இவர்களெல்லாம் செய்த செயல் எல்லாமே வந்து ஏகனாக இறைவனை நின்றதுனால தான். மூவர் முதலிகள் இறந்தவர்களை மேலும் உயிர் பற்றி எழுப்பியதும் அந்த ஏகனாகி இறைபடி நின்றதுனால தான். அவர் செயல் இவர் செய்கிறார்கள். அவங்க சிவப்பரம்பொருளே அவர்கள் ஆண்மறை இடமாக கொண்டு இந்த அதிசயங்களை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துவார்கள் என்று பார்க்குறோம். அடுத்து இந்த பத்தாம் சுத்தத்தினுடைய முதல் அதிகரணம், அவர்களுக்கு எப்படி கண்ம நுகர்ச்சி இன்மை எவ்வாறு அவர்கள் ஏகனாக இறைபடி நிற்கிறார்கள், அதனால் எப்படி அவர்களுக்கு கண்மண் நிகழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது என்று கூறுகிறார். யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோனை எரியால் விதிப்பி நிமிர்த்து தான் செவ்வே நின்றிட அத்தத்துவந்தான் நேரே தன்னை அழித்து முன்னிற்கும் வினை ஒழித்துட்டு ஓடும். நான் செய்தேன் எனும் அவர்க்குத்தான் அங்கின்றி நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம். உன் செய்யா ஞானந்தான் உதிப்பினல்லால் ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒழியாது என்றே. இந்த யான் எனது ரொம்ப முக்கியமானது. அதான் அதை வந்து யான் செய்தேன் பிறர் செய்தேன் நான் பண்ணேன், இது இது அத்தனையும் நானே தான் செஞ்சேன், இதெல்லாம் நான் தான் பண்ணேன், எனக்கு அவ்வளோ பெரிய பாவத்தம் பண்ணிட்டான், நான் இந்த தப்புமே பண்ணலை, எனக்கு அவன் செய்தான் தான் பிறர் செய்தான், எல்லாத்தையும் தான் செஞ்சுதான் நினைத்துக் கொள்வது, தனக்கு வந்த கெட்ட அனுபவங்களில் நல்ல அனுபவங்களெல்லாம் தான் செய்ததாக கூறுவது, தனக்கு வந்த கெட்ட அனுபவத்தையெல்லாம் மற்றவங்களால் வந்ததுன்னு சொல்கிறது, எல்லா உடமையும் எனக்குரியது அப்படின்னு சொல்கிறது, என்னது என்னது என் உடல் என் மன என் வீடு என் என் மனைவி என் மக்கள் என்னுடைய சொத்து என்னுடைய பணம் இப்படி என்னது என்னது என்று கூறுவது யான் நான் அப்படிங்கிற என்னும் இக்கோணம் குற்றம் மலக்குற்றம். இந்த குற்றத்தை ஞான எரியால் வெதுப்பி சிவஞான் சிவாக்னியால இந்த ஞான அக்னியால வெதுப்பி வாட்டி நிமிர்த்து அந்த குற்றத்தை நீக்கி தான் செவ்வே நின்றிட செம்மையான அந்த நெறியிலே ஏகனாகி இறைவனை நின்றிட தன்னை மறந்து தற்போதத்திலே முழுமையாக கடந்து நான் அறிகிறேன் நான் செய்கிறேன் எனக்கு பிறர் செய்தார் இதையெல்லாம் கடந்து எல்லாம் சிவன் செயல் என்ற எண்ணத்தில் இருந்து தத்துவத்தை கடந்து நம்ம நிற்கும்போது தத்துவாதீதனாகிய இறைவன் அத்தத்துவன் தான் நேரேதனை அழித்து முன்னிற்கும். அந்த இடத்துல தத்துவன்னார் வந்து சுவாமி தத்துவத்தை கடந்து நின்றவங்களுக்கு தான் அவர் தத்துவாதீதனாக தெரிவார். அவர் நேரே எழுந்து தன்னை அழித்து முன்னிற்கும் நேரம் வந்து நிற்பார். அதுக்கு மேலே நிற்க முடியாது. சாமியை நினைத்தாலும் அடக்கி வைக்க முடியாது. இப்போ தன்னுடைய கன்றை பார்த்த உடனே புனிச்சாவினுடைய அந்த மடுவில் வந்து பால் சுரக்கும். கன்றை தூரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. அது நினைக்கும் போதே பால் சுரந்துடும். அடக்கி வைக்க முடியாது அந்த பசுவினால். அந்த பால் அப்படியே வந்துடும். அது போல தான் சுவாமி நம்ம பின்னாடி அது ஒரு பாடல் இருக்கு, அதையும் நம்ம சிந்திப்போம். அதுபோல தான் அவர் வந்து முன்னிற்கும்னா வேகமாக வந்து நிற்பார். வினை ஒழித்துட்டு ஓடும், ஓடிய பேரும் வினை நிற்காது. நான் செய்தேன் எனும் அவர்க்குத்தான் அங்கின்றி நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்ணும். இப்போ இது வந்து ஏகனாகி இறைபடி நிற்கவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஆகாமியே ஏறாது. ஏகனாக இறைபடி நிற்காதவங்களுடைய நிலைமை என்ன? எல்லாரும் பக்தி பண்ணுறோம் இல்லையா, நம்மளும் பக்தி பண்ணுறோம், நம்ம ஏகனாகி நிற்கிறோமா? இல்லை. இப்போ நம்ம நிலைமை என்ன அப்படின்னா இப்படியே தொடர்ந்து இந்த நிலை தொடர்ந்ததே ஆனால் நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்ணும். போகத்தை கொடுத்துருவா சுவாமி, வீடு பேர் கிடைக்காது. செய்த வழிபாட்டுக்கான போகத்தை கொடுத்து விடுவார். சொர்க்காதி பவனங்கள், இந்திர பதவி, ஒரு 2 லட்சம் வருஷம், ஒரு 10 கற்பம் பிரம்மாவாக இருக்கலாம், 100 கற்பம் விஷ்ணு பதவி, இப்படி கொடுத்துருவார். 100 கோடி பிரம்மர்கள் வந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கினே, 7 கங்கை மண் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அதெல்லாம் வந்து அந்த தெய்வலோக பதவிகள் எல்லாம் எப்படி இந்திர சாலம் போல கனா போல கனவு போல பேய்த்தேராகிய காணலில் போற இமைப்பொழுது நீங்கிவிடும் அந்த உலகம், அந்த வாழ்க்கை. மறுபடியும் வந்து பிறக்கணும் இறக்கணும், மீண்டும் தொடக்கத்திலேருந்து எல்கேஜிலேருந்து வரணும். அதனால் அந்த வாழ்க்கை நான் செய்தேன் நினைத்தா அதான் நிலைமை, போகத்தை கொடுத்துருவார். நான் அப்படிங்கிறது எண்ணம் நமக்கு வரவே கூடாது. உன் செய்யா ஞானந்தான் உதிப்பினல்லால் ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒழியாது என்றே. இப்போ உன் செய்யாத ஞானம், உன் செய்யாதனால் குற்றமற்ற ஞானம், அது என்னது? திருவடி ஞானம், பதிஞானம். இந்த பதிஞான ஒருத்தருக்கு வரவில்லை என்றால் ஒருவருக்கும் யான் என்ற எண்ணம் ஒழியாது. பார்க்கறதுக்கு பணிவாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், அடங்கி ஒடுங்கி இருக்கலாம், ஆனால் மனதுக்கு உள்ள அந்த நான்கிற சிந்தனை இருந்தே தீரும். அது எப்போ போகுங்கிற பதிஞானம் வந்தால் தான் அந்த நான்கிற சிந்தை போகுங்கிறார். அந்த பதிஞானம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை 9வது சூத்திரத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறார். அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க, அகபூஜை புறபூஜைகளாக செய்து முறைப்படி வழிபாடு செய்ய, இந்த நான் அப்படிங்கிற அந்த தற்போதம் நம்மை விட்டு நீங்கும். அப்போ அந்த பதிஞானம் வராத வர நான்கிற எண்ணம் இருந்தே தீரும் என்பது ஆகம முடிவு. இன்னும் பதிஞானம் அடியனுக்கு வரல, அன்பர்கள் யாருக்கும் வந்திருக்காது, இன்னும் வரல. பதிஞானத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம், இன்னும் அபரஞானத்தில் தான் இருக்கிறோம். இந்த பதிஞானம் வந்தாதான் நான்கிற அந்த சிந்தனை நம்மை விட்டு விலகும், இருக்கு உள்ள வெளியில் வெளிப்படாமல் இருக்கும். திடீர்னு வெளியில் வரும், இந்த புற்று இருக்கும், பாம்பு இருக்கு, பாம்பு வெளியே இருக்காது. அந்த புற்றுல பாம்பு இல்லைன்னு போய் கையை விட்டால் என்ன ஆகும், பாம்பு வந்து கடித்து விடும். அதுபோல் அந்த நாகம் வந்து உள்ளே அடங்கியிருக்கு, அப்பப்போ அது வெளியில் வரும். கொஞ்சம் வழிபாட்டில் இருக்கிறனால கொஞ்சம் அடங்கியிருக்கும், கொஞ்சம் வழிபாடு விட்டு இந்த பாசி கொடு குட்டத்துலேருந்து பாசி வளர்கிற உடனே அந்த அந்த கல் கல் வீசியதால் வந்த அதிர்வு நின்ன உடனே பாசி எப்படி முடிச்சோ அது போல தான் அந்த நான் அப்படிங்கிற அந்த நாகம் வந்து படம் எடுத்தாடும். அதை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிஞானம் தான் முக்கியம். இந்த நேரத்தில் இந்த யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் அப்படின்னு நம்ம இதை இதை கடந்து போயிட முடியுமா, அவ்வளவு எளிதாக, ரொம்ப ரொம்ப கடினமானது தான், ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலை தான் அது. நம் போன்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினம் அந்த நிலையை அடைவது. நடக்கக்கூடிய சம்பவங்கள் சில நேரங்களில் நாமளே நம்ம தடுமாறிடுவோம், சில கண் வினைகளை அனுபவிக்கும் போது மனம் தடுமாறி நம்ம அதுக்கு யான் செய்தேன் நம்ம நினைப்போம், பிறர் செய்தார்னு அவரை திட்டுவோம், என்னது அப்படின்னு உரிமை கொண்டாடுவோம், எல்லாம் செய்யும் நான் தான் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அதாவது அந்த அந்த குற்றத்தை எப்படி நீக்கிறதோ அதுமே அந்த வழிபாடு ஒன்பதாம் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த வழிபாடு இடையறாது செய்து கொண்டே இருந்தால் என்றோ ஒரு நாள் அந்த வழிபாடு நிறைவு பெறும்போது பதிஞானம் கிட்டும். அந்த பதிஞானம் கிட்டிருச்சுன்னா ஏகனாகி இறைவனை நிற்கலாம். ஏகனாகி இறைவனை நின்றோமே ஆனால் ஆகாமிய வினை கிடையாது. அப்போ இப்போ இன்னொரு உண்மையும் தெரியுது, நிர்வாண தீட்சையிலே எல்லா சஞ்சிதமும் அழிந்து போயிடும் அப்படின்னா அப்போ அதை பெரும் தகுதி உடையவர் யார் அப்படின்னா ஏகனாகி இறைவனை நிற்பவர் தான் அந்த நிர்வாண தீட்சை பெறுவதற்குரிய தகுதியை உடையவர். குருநாதரே அந்த அந்த அவ்வளோ பக்கம் உடைய ஆன்மாக்களை கண்டறிந்து அவங்களுக்கு தான் நிர்வாண தீட்சை அருள்ச்சிவார். குருவருடன் திருவுடன் துணை நிற்க நம் அன்பர்கள் அனைவருக்கும் நம்ம திருக்கூட்ட நண்பர்களுக்கும் அந்த நிர்வாண தீட்சை பெறக்கூடிய அளவுக்கு பக்குவம் வர வேண்டும் என்று நம்ம சுவாமி திருவடியிலே பணிந்து பிரார்த்திப்போம். இந்த நேரத்தில் சில பாடல் தர்மயாதீன குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த நூல் சிவபோக சாரம். சிவபோகத்தினுடைய சாரம், சிவபோகங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பதினோராம் சூத்திரத்தில் நம்ம சிந்திக்க இருக்கிறது தான் சிவபோகம். அந்த சாரம் எப்படி வரும், அந்த அதனுடைய சாரம் என்ன, அந்த நிலை அடைந்தவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இயல்பு எப்படி இருக்கும்னா ஒரு பாடல் திருச்சிட்டம்பலம். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம் சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடியிரு. அம்பு வந்து விழுது, அம்பை நொந்து என்ன பிரயோஜனம், அம்பை எய்தவனிடமெல்லாம் நம்ம போகணும். சும்மா தன விரும்போன்னா சும்மா உடல வந்துருமா, என்னெல்லாமோ பிணி, என்னெல்லாமோ நோய், நமக்கு வந்தாலும் கஷ்டம், நம்ம சார்ந்தவங்களுக்கு வந்தாலும் கஷ்டம். சும்மா பிணி வருமோ, இந்த மாதிரி நோயெல்லாம் சும்மா வருமா, சும்மா வருமோ சுகதுக்கம், இன்பமும் துன்பமும் அப்படி சும்மா அது வாட்டுக்கு வருமா, இல்லை. நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம், நாம் போன பிறவியிலே அதுக்கு பல அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் பிறவிகளில் செய்த வினைக்கு ஈடாக யார் கொடுக்குறான், சிவனருள் செய்விப்பது என்றால் சிவபெருமானுடைய ஆணையின் வண்ணம் தான் அந்த அனுபவம் நிகழ்கிறது. அது நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ, இன்பமோ துன்பமோ, லாபமோ நட்டமோ, பேரோ இளவோ, உயர்வோ தாழ்வோ, அது வந்து சிவனருள் செய்விப்பது என்றால் அதான் சுவாமி தான் செய்விக்கிறார். அப்படி என்ன செய்யணும், எய்தவனை நாடியிரு, எய்தவனை தான் நம்ம எங்க போய் நாடி இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு காரியத்தில் போய் நாம் நிற்கிறது ஏதாவது பலனை தருமா, இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிற எந்த துன்பமாக இருந்தாலும் சுவாமியினுடைய திருவுருளை மீறி வராது. எந்த இன்பமாக இருந்தாலும் இறைவனுடைய திருவுருளை மீறி அந்த திருவுருள் கட்டுப்பட்டு அந்த திருவுருள் சங்கற்பத்தின் வகையில் தான் அது வரும். எவ்வளோ அற்புதமாக பாடி இஷ்டி போயிட்டாங்க, என்ன பாடு, இந்த பாடெல்லாம் வந்து கோடி கோடான கோடி ரூபாய் கொட்டினாலும் கிடைக்குமா, இப்படி ஒரு பாடல், அந்த பாடல் அந்த பாடலின் வாயிலாக நம்ம பெறக்கூடிய இந்த ஞானம் அனுபவம் எல்லாம்